ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி அவருடைய சிலுவை மரணத்தை நாம் கடந்த வாரத்தில் கடந்த நாட்கள் நாம் தியானித்தோம். இப்பொழுதும் அவருடைய உயிர்த்தெழுதலின் செய்தி மிகவும் முக்கியமானது. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து அவர் உயிரோடு எழுந்த பின்பு சீஷருடைய செயல்பாடுகள், அவருடைய பிரசங்கம், அவருடைய ஊழியத்தின் தரிசனம் எப்படி இருந்தது என்று நீங்கள் கவனித்தால் அது ஆச்சரியமாயிருக்கும். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:32 வாசிக்கலாம். 2:32
இந்த இயேசுவை
தேவன் எழுப்பினார்.
இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம்.
இதுதான் பெந்தேகொஸ்தே என்னும் நாளில் 120 பேர் அபிஷேகம் பெற்ற பின்பு பேதுரு எழும்பி 11 கூட எழும்பி நின்று அவன் செய்த அந்த முதல் பிரசங்கத்தில் சொன்ன முக்கியமான ஒரு வார்த்தை தான் இது. அவனுடைய ஃபர்ஸ்ட் சர்மன், அபிஷேகத்தை பெற்ற பின்பு அந்த செய்தியை அவன் மிக முக்கியமாய் சொல்லுகிற இந்த வார்த்தை, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டவர், இதற்கு 12 நாங்கள் எல்லோரும் சாட்சிகள் என்று சொன்னான். அவன் செய்த இந்த பிரசங்கத்தின் முடிவிலே 3000 ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். அப்போஸ்தலர்கள் தாங்கள் ஊழியம் செய்த நாட்களில் அவருடைய பிரசங்கத்தை நீங்கள் பல இடத்திலே நீங்கள் கவனித்து பார்த்தால் இதுதான் அவங்களுக்கு செய்தியா இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்திலேயும் அவருடைய செய்தியின் ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே அவருடைய செய்தியின் முக்கியமாய் அவங்க ஹைலைட் பண்ண விஷயமா இருந்துச்சு. இன்னொரு வசனத்தை எடுத்துப்போம், நிறைய வசனம் இருக்குது, நான் உங்களுக்கு 2-3 மட்டும் ஜஸ்ட் ஹைலைட் பண்றேன். 3 அடுத்த அதிகாரத்துக்கு திருப்புங்க, 15 வாசிக்கலாம்.
ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம்.
நாங்க பாருங்க, அவங்க பேசின செய்தி மிகவும் ஆணித்தரமான செய்தி, அதுவும் கிறிஸ்துவை பகைத்தவர்களுக்கு எதிரே அவங்க கொடுத்த செய்தி. போன இடத்துல ஆகினும், இதுக்கு முன்பாக நான் வாசித்த வசனத்தில் ஆகினும் பார்க்க பொழுது, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் கொஞ்சம் அப்படி சாதாரணமா சொன்னாங்க. ஆனால் இந்த இடத்துல அவங்க பேசுற வார்த்தை பாருங்க, முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவை பகைக்கிற ஒரு கூட்டம் அந்த இடத்துல நிக்குது. இயேசு கிறிஸ்துவை ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்று நினைத்த ஒரு கூட்டம் அந்த இடத்துல இருக்கிறது. தவறான ஒரு மார்க்கத்தை இந்த ஜனங்கள் பரப்புகிறார்கள் என்று எரிச்சலோடு ஒரு கூட்டம் இந்த அப்போஸ்தலனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தை பார்த்து தைரியமாக இவன் சொன்ன வார்த்தை, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், நீங்க தான் இவரை, இந்த இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தது நீங்க தான். அந்த இயேசு கிறிஸ்துவை பகைத்த கூட்டத்துக்கு அவங்க அட்ரஸ் பண்றாங்க, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். என்ன ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட், நீங்க தான் கொலை செஞ்சீங்க, ஆனால் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலை சொல்லும் பொழுது என்ன ஒரு போல்டா சொல்றாங்க பாருங்க, அந்த கொலைகார கூட்டம், பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தை பார்த்து இவங்க இப்படி பேசுறாங்க. நீங்க சின்ன கூட்டம் நினைக்கிறீங்களா, இந்த இடத்துல கூடியிருந்ததை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5000 மேல. ஏன்னா இந்த சம்பவத்தில் இந்த பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர், 4:4 பார்த்தீங்கன்னா தெரியும், வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்களின் தொகை ஏறக்குறைய 5000 இருந்துச்சு. இந்த பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டது இங்க 5000. அப்ப அந்த இடத்துல ரட்சிக்கப்படாமல் போனவர் கூட்டம் இருக்கும். 5000 ஜனத்திற்கு மேலான பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருக்கும் பொழுது அந்த ஜனங்களை பார்த்து கையை நீட்டி சொல்றான், இந்த இயேசுவை, இந்த ஜீவாதிபதி நீங்கள் தான் கொலை செய்தீர்கள். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு போல்ட்னஸ் வேணும். பெரிய கூட்டம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் திரண்டு இருக்கிறாங்க, அவங்கள கையை நீட்டி சொல்றாங்க, ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். என்ன ஒரு போல்ட்னஸ்.
இந்த தைரியம் இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? இவ்வளவு பெரிய கூட்டம் இவர்கள் மேல் பாய்ந்தால் உங்கள் நிலைமை என்ன ஆகும்? அவங்களை பார்த்து கொலகார கூட்டம் என்று சொல்லும் பொழுது அத்தனை பேரும் இவர்கள் மேல் பாய்ந்தால் என்ன நடக்கும்? இவர்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கிறது? மனுஷ பாதுகாப்பு கிடையாது. அரசாங்கம் அவங்களுக்கு விரோதமா இருக்கிறது. அங்க இருந்த மத தலைவர்கள் விரோதமா இருக்கிறாங்க. அங்கிருந்த ஜனங்கள் யூதர்கள் விரோதமா இருக்கிறாங்க. இவங்களுக்கு சாதகமா யாருமே கிடையாது. எந்த தைரியத்தில் இப்படிப்பட்ட கூட்டத்தை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தை இவங்களால சொல்ல முடிஞ்சது? தங்களோடு இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த ஒரே தைரியம் தான். உயிர் தெழுந்த ஆண்டவர் தங்களோடு இருக்கிறார் என்ற ஒரே தைரியம். இவ்வளவு பெரிய ஆயிரக்கணக்கான ஜனங்களை பார்த்து நீங்கள் ஒரு கொலைகாரர்கள் என்று தைரியமா சொல்ல முடிஞ்சது. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து இவர்கள் இவ்வளவு பேசுவதற்கு அந்த உயிர் தெழுந்த ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பேச வைத்தார், அந்த தைரியத்தை கொடுத்தார். இன்றைக்கு சொல்லுகிறேன், அப்போஸ்தலருடைய பிரதானமான செய்தி தான் இந்த கடைசி காலத்திலும் நமக்கும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி. இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனையும் மதங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் எடுத்திருக்கிறதான சர்வேல, இந்திய தேசத்திலே இந்தியாவில் எடுத்த சர்வேல பார்க்கும் பொழுது கிறிஸ்தவத்தை பார்க்கிலும் முகமதிய மார்க்கம் அதிகமாக வளர்ந்திருப்பதான ஒரு சர்வே காட்டுது. புரிதுங்களா? முகமதிய மார்க்கம் அதில் அதிகமாக வளர்ந்திருக்கிறதான ஒரு சர்வே இருக்குது. உலகத்தின் பல தேசங்களிலே முகமதிய மார்க்கம் எத்தனையோ மோசமான காரியங்களை, தீவிரவாதங்களை அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருந்தாலும் முகமதிய மார்க்கம் இன்றைக்கு உலகத்தில் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். இந்த செய்தி, இந்த மகத்துவமான செய்தியை நாம் வைத்துக் கொண்டு இதை நாம் சொல்லாமல் இருப்பது எவ்வளவு ஒரு தவறான காரியம். இயேசு ஜீவிக்கிறார், முகமது நபி யாரும் ஜீவிக்கல, போயிட்டாங்க. ஆனால் இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு செய்தி. எந்த மதத்திலும் எந்த மார்க்கத்திலும் இல்லாத ஒரு நற்செய்தி நம்மிடத்தில் உண்டு. அதுதான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவங்களுடைய விஷயம் அதுதான், அந்த அப்போஸ்தலருடைய விஷயம் அதுதான், அவங்களுடைய பாரம் அதுதான், அவங்களுடைய பிரீச்சிங் அதுதான், அவங்களுடைய வாழ்க்கையில செயல்பாடுகள் எல்லாமே அதுதான் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிப்பதற்கு முன்பதாகவே அவருடைய 12 அப்போஸ்தலர்களில் யூதாஸ் அவரை காட்டி கொடுக்க தீர்மானித்தான். கடைசியிலே அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட பொழுது அவன் அதை கண்டு குற்றமான சாட்சி அடைந்து தற்கொலை செய்து மடிந்து போனான். அப்படி அவன் மடிந்து போன போது அப்போஸ்தலர்கள் அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவின் கட்டளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் எருசலேமிலே வந்து காத்திருந்து ஜெபிக்க திட்டமிடுறாங்க. அப்பொழுது 12 பேர் அப்போஸ்தலராக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து 12 பேரை ஏற்படுத்தினார். ஆனால் ஒருவன் மரித்து போனான். ஆனால் இவங்க தீர்க்க தரிசன ஆகமத்தை எடுத்து வாசிக்கிறாங்க. வாசிக்கும் பொழுது அவனுடைய இடத்தை வேறொருவன் பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்க்க தரிசன வசனத்தை ஆராய்கிறார்கள். ஆராய்ந்த உடனே அவர்கள் உடனே அதை என்ன செய்யறாங்க பாருங்க, வாசிக்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1:20 வாசிக்கலாம்.
சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது,
அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது,
ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும், அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆதலால் யோவான் ஸ்நானகன் கொடுத்த நாள் முதற்கொண்டு,
ஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு
கர்த்தராகியேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன்
அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து
எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும்.
நாங்கள் யூதாஸுடைய இடத்தில் வேறொருவனை செலக்ட் பண்ணும் பொழுது கூட அவங்க என்ன நோக்கத்தோடு செலக்ட் பண்றாங்க பாருங்க, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை குறித்து சாட்சி சொல்வதற்காக, சாட்சியாக இருக்கும்படியாக ஒருவனை கொண்டு வரணும். நாங்கள் அப்ப உங்களுடைய நோக்கம் இல்லாமே
இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஜனங்களுக்கு போய் சேரணும். அவர் உயிரோடு வாழ்ந்திருக்கிறார் என்ற செய்தி மக்களுக்கு போய் சேரணும். குறிப்பா யூத ஜனங்களுக்கு போய் சேரணும். எல்லா மக்களுக்கும் அது போய் சேரணும். அதுக்காகத்தான் இந்த நபரை கூட அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் இதுதான் ஒரு எழுப்புதலை கொண்டு வரப்போகிறது. இந்த உயிர்த்தெழுதலின் செய்திதான் ஆண்டவருடைய வருகைக்கு ஒரு பெருங்கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த போகிறது. இந்த உயிர்த்தெழுதலின் செய்திதான் இந்த கடைசி நாட்களில் தேவ திட்டத்தை நிறைவேற்றப் போகிறது. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அனுபவிப்பது உண்மையானால், அவர் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பது உண்மையானால், இந்த செய்தியை கண்டிப்பாக நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆமென். அதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிற பேட்டர். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் அதைத்தான் கொண்டு வந்தாங்க. அதைத்தான் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன் இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் இருக்குது பைபிள்ல? நீ யோசிச்சு பாருங்க. பைபிள்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்குது. நாலு சுவிசேஷங்கள் இயேசு கிறிஸ்துவை யார் என்று நமக்கு காட்டுது. அவருடைய வாழ்க்கையை காட்டுது. அவருடைய வார்த்தைகளை காட்டுது. உபதேசத்தை காட்டுது. அதுக்கு பிறகு எதுக்கு ஒரு சரித்திர புத்தகம்? அதற்கு பிறகு வருகிறது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் எதற்கு? இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தார் அதுவே நமக்கு போதாதா? கூட எதுக்கு இந்த அப்போஸ்தலர் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது அது கூட ஒரு புக் எழுதணுமா? அவசியம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு ஊழியம் எப்படி நடைபெற்றது, அந்த மாதிரியை பிற்காலத்தில் சபைகள் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு புக்குக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது. எல்லா புக்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு நோக்கம் இருக்குது. ரோமருக்கு எழுத நிருபன் எடுத்துட்டீங்கன்னா, புறஜாதிகளில் இருந்து ஒருவன் வரும் பொழுது அவன் எப்படி ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்பதை ரோமருக்கு எழுத நிருபன் சொல்லும். குருந்திய நிருபம் அதை பின்னணி வைத்ததுதான். இப்படி ஒவ்வொரு நிருபங்கள், எபிரேயருக்கு எழுத நிருபத்தை பார்த்தீங்கன்னா, யூதன் எப்படி கர்த்தரை அறிந்திருக்க, அந்த யூதன் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில வர வேண்டும், அதை காரியத்தை குறித்து சொல்லுகிறது. ஒவ்வொரு புத்தகத்திலிருக்கிற நோக்கங்கள் ஒவ்வொரு விதமா இருக்கு. பாஸ்டோரியல் எபிஸ்டல்ஸ் இருக்குது. திமோத்தேயுக்கு எழுத நிருபம், தீத்துவுக்கு எழுத நிருபம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அந்த நிருபங்கள் சொல்லுகிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் குறிப்பாக நீங்கள் கவனித்து பார்த்தால், கடைசி காலத்து சபை எப்படி கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி கர்த்தருக்கு வைராக்கியமாக இருக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும், எப்படி கர்த்தருடைய வருகைக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும், இந்த பாடம் தான் இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள். இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் நம்ம சும்மா ஒரு புக்கு மாதிரி என்னமோ பவுல் போனான் பேதர் போனான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறதல்ல. அவருடைய வாழ்க்கையை கர்த்த நமக்கு முன்மாதிரியாக வச்சிருக்கிறார். அவருடைய பிரசங்கத்தை கர்த்த நமக்கு பிரசங்க வாக்கியமாய் வச்சிருக்கிறார். அவங்க எதை பிரசங்கிச்சாங்க, எந்த பாரத்தோடு செயல்பட்டாங்க, எதை செய்தார்கள், அதுதான் நமக்கும் கர்த்தர் முன்மாதிரியை வச்சிருக்கிறார். அப்படியானால் இந்த நாட்களில் நம்முடைய செய்தி என்ன? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை உலகத்தில் இருக்கிற புறஜாதி ஜனங்களுக்கு நம்ம சொல்லணும். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும், நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இதை உங்களுக்கு நம்ம இதை நாள் நம்ம நினைக்கிறமே தவிர இந்த செய்தி நமக்கு தெரியும், நம்ம வாழ்க்கையில பார்த்துட்டோம். ஆனால் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தியை அறியாமல் தான் உலகத்தில் ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவரையும் ஒரு கிறிஸ்தவ தெய்வம், அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். எத்தனையோ தெய்வங்களுக்குள்ள ஒரு தெய்வம் இல்லை. தெய்வங்களாய் அவர்கள் வணங்குகிற எதுவுமே தெய்வங்கள் அல்ல. அவருடைய மதஸ்தாபர்கள் யாருமே ஜீவிக்கிறவர்கள் அல்ல. எல்லாம் முடிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்ற செய்தி ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இந்த செய்தியை நம்ம எப்படி கொண்டு போகிறது என்பதுதான் இன்றைக்கு செய்தி. இந்த அப்போஸ்தலர்கள் இதுல ரொம்ப இந்த காரியத்தை செஞ்சாங்க. உண்மையா சொல்ல போனா அப்போஸ்தலருக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துச்சே, காரணம் என்ன தெரியுமா? இயேசு உயிரோடு இருக்கிறார் அந்த செய்தி தான் அவங்களுக்கு பிரச்சனையாவே இருந்துச்சு. அவங்க பாட்டுக்கு அப்படியே பாலிஷ்டா நியாயப்பிரமாணத்தின் முறைமைகளை எல்லாம் டச் பண்ணி அப்படியே பேசிட்டு ஊழியம் பண்ணியிருந்தாங்கன்னா ஆசீர்வாதமாக ஊழியம் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் பண்ற ஊழியம் வாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஜம்முன்னு ஊழியம் பண்ணியிருக்கலாம். புரியுதா? இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், இயேசு உங்களுக்கு வீடு கொடுப்பார், கார் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார் அப்படின்னு இன்னைக்கு பண்ற மாதிரி பிரசங்கத்தை அன்னைக்கு அவங்க பண்ணியிருந்தாங்க, ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்காது. கம்ஃபர்டபுளா ஊழியம் செய்யலாம். அவர்களுக்கு பிரச்சனையே இயேசு உயிரோடு இருக்கிற அந்த செய்தி தான் உங்களுக்கு பிரச்சனை. ஏனென்றால் அன்னைக்கு யூதர்களுக்கு பார்த்தீங்களானால் பிதாவை அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பிதாவை அவங்க அக்செப்ட் பண்றாங்க. ஆவியானவரை பத்தி அவளுக்கு ஒண்ணும் தெரியாது, அது பிரச்சனையே கிடையாது. அவங்களுடைய மேட்டர்லாம் அவங்களுடைய காலத்திலே ஒரு மனிதனாய் வாழ்ந்த இந்த இயேசுதான் அவங்களுக்கு பிரச்சனை. மனிதனாய் வாழ்ந்த இயேசு தன்னை தேவகுமாரன் என்று சொன்னாரே, அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. மனிதனாய் வாழ்ந்த இயேசு தன்னை மேசியான்னு சொன்னாரே, அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. ஒரு சாதாரண தச்சன் எப்படி தேவகுமாரனாய் இருக்க முடியும்? ஒரு சாதாரண மனுஷன் எப்படி தான் ஒரு மேசியாவாக இருக்க முடியும்? தான் ஒரு சாதாரண நம்ம பார்த்து வளர்ந்த பையன் எப்படி உலக ரட்சகராய் இருக்க முடியும்? அதுதான் அவங்களுக்கு இடர்கள். நம்ம பார்த்து வளர்ந்த பையனாச்சே இந்த இயேசு, அவங்க அப்படிதான் பாக்குறாங்க. அந்த நாட்களில் வயல்ல பெரியவங்க, இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய மகன் அல்லவா, யாக்கோபு யோசே யூதா சீமோன் இவருடைய சகோதரன் அல்லவா, அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அதுதான் இடர்கள். அந்த இயேசுவை தேவனுடைய குமாரன், அந்த இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவர், அந்த இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இதுதான் ஒரு இடரலான செய்தி. எந்த செய்தி அந்த ஜனங்களுக்கு இடரலா இருந்ததோ அந்த செய்தியை தான் அவங்க பிரசங்கித்தாங்க, அதைத்தான் அவங்க ஹைலைட் பண்ணாங்க. எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் நடந்துச்சு. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள்னு சொன்னார் இல்லையா. மத்தேயு 28 அதிகாரம் 18-19 வசனங்களில் பார்க்கும்போது பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலும் ஞானஸ்தானம் கொடுங்கள்னு சொன்னார், அப்படிதான் கட்டளை கொடுத்தார். ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்து படிச்சு பாருங்க, அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க இருக்கும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஏன் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்ல, இவங்க இப்படி பண்ணாங்க? அந்த யூதர்களுக்கு பிதா ஒரு பிரச்சனை கிடையாது, அவங்க யெகோவான்ட்டு தான் வணங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த பிதா அவங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு, அது மேட்டரே கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அவங்களுக்கு இடரல். அந்த இயேசுவை தான் அழிக்கணும்னு நினைச்சாங்க, அவரை தான் அதுதான் கொண்டுட்டாங்க. அந்த இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவர் தான் அழிக்கணும்னு நினைச்சாங்க. அதனாலதான் இவங்க ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது கூட எந்த இயேசுவை அவர்கள் எதிர்க்கிறார்களோ அந்த இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து அவர்கள் இயேசுவை எல்லா இடத்திலும் உயர்த்தி காமிச்சாங்க. அதான் காரணம், இயேசு இயேசு இயேசு, அந்த இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து மரித்து போனார், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க விட்டுருப்பாங்க, சரி கொஞ்ச நாள் இவங்களும் போயிடுவாங்க. ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் அவங்க சொல்ல சொல்ல அவங்களுக்கு ப்ராப்ளம் அதிகமாயிட்டே போச்சு. ஆனாலும் தங்கள் பிரசங்கத்தை அவங்க மாற்றிக்கொள்ளவில்லை, தங்கள் பிரசங்கத்தை அவங்க நிறுத்தி கொள்ளல, மேலும் மேலும் செஞ்சாங்க. இந்த இடத்துல பாருங்க, 4 எடுத்துக் கொள்வோம். இந்த 4 இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் அவர் உயிரோடு இருக்கிறாங்க சொன்ன பிறகு 3 சொன்னாங்க. 4 பார்க்கும் பொழுது 5000 ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு நடக்கிற காரியம் பாருங்க, 4:17 வாசிக்கலாம், 16 வாசிப்போம். 16
இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்,
இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்,
எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாத படிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று,
இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று
அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று,
அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று
சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து,
அவர்களை அழைத்து
இயேசுவின் நாமத்தை குறித்து,
இயேசுவின் நாமத்தை குறித்து
எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று,
எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று
அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள்,
அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இந்த பிரதான ஆசாரியர்களும் ஜனத்தின் மூப்பர்களும் அன்றைக்கு இருந்த அரசாங்க அதிகாரிகளும் சேர்ந்து இவங்களை பயமுறுத்தலாங்க. இந்த இயேசுவை அவர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிற பிரசங்கிக்காதீங்க, இது செய்யக்கூடாது, இந்த நாமத்தை பேசக்கூடாது, அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற பிரசங்கத்தை நீங்க பண்ணக்கூடாது சொன்னாங்க. சொன்னதுக்கு பிறகு என்ன நடந்து தெரியுமா? 4:33 படி பின்னால அதுக்கு பிறகு என்ன ரிசல்ட் பாருங்க. 4:33
கர்த்தராகிய
இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள்
மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள்,
மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள்.
அவர்கள் எல்லார் மேலும்,
அவர்கள் எல்லார் மேலும்
பூரண கிருபை உண்டாயிருந்தது,
பூரண கிருபை உண்டாயிருந்தது. அங்கதான் அந்த ஆண்டவருடைய காரியம். இவங்களை எந்த அளவுக்கு பயமுறுத்தினாங்களோ இன்னும் பவர்ஃபுல்லா மாறிட்டாங்க. இதுக்கு முன்னாலே ஆகிலும் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப பாருங்க, கர்த்தராக இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தாங்களாம். முந்தையாவது பலமா சாட்சி கொடுத்தாங்க, இப்ப மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தாங்க. ரிசல்ட் என்ன? அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அதாம் காரியம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நீங்கள் சொல்லுகிற ஒரு நபராயிருப்பீர்கள் என்றால் உங்க மேல கிருபை இல்லை, பூரண கிருபை உங்கள் மேல் தங்கியிருக்கு. ஆமென். புரிஞ்சுக்கங்க, கிருபை இல்லை, பூரண கிருபை. இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்கிறதை நீங்கள் சொல்லுகிற ஒரு நபராக இருப்பீர்கள் என்றால் உங்கள் லைஃப் கர்த்தர் பிரம்மாண்டமாய் ஆசீர்வதிப்பார். அவர்கள் எல்லாரும் மேலும் அந்த பிரசங்கத்தை பண்ணி இயேசு ஜீவிக்கிறார் என்று மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்த எல்லாரும் மேலும் கர்த்தருடைய பூரண கிருபை அவர்கள் மேல் உண்டாகியது. என்ன ஒரு பிளஸிங் பாருங்க. அதை செஞ்சவங்களுக்கு அது நடந்துச்சு. உங்க வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு வேணுமா? பூரண கிருபை வேண்டுமா? இயேசு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் சந்திக்கிற புறஜாதி ஜனங்களுக்கு சொல்லுங்க. நீங்கள் சந்திக்கிற ஆண்டவரை அறியாதிருக்கிற உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு சொல்லுங்க, தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க, பார்க்கிறவங்களுக்கு சொல்லுங்க, இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் மரித்து உயிரோடு எழுந்தவர், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். செய்தியை சொல்லி பாருங்க. கண்டிப்பா சொல்ற, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலையும் பூரண கிருபையை கர்த்தர் வெளிப்படுத்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இது பெரிய ஒரு வாக்கு தத்துவம். சரி, இப்ப இந்த இடத்தில் இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி இத்தனை எதிர்ப்புகளின் நடுவிலும் இவர்களை இப்படி பேச வைத்த காரியம் என்ன? அதுல ஒரு விசேஷ காரியம் இருக்கணும். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அதற்கான முதல் மூவ் அவர் எப்படி பண்ணார் என்பதை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் முதல் அதிகாரம் 6-7-8 வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள்
அவரை நோக்கி
ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர்
என்று கேட்டார்கள்.
அதற்கு அவர்
பிதாவானவர்
தம்முடைய ஆதீனத்திலே
வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும்
அறிகிறது. உங்களுக்கு அடுத்ததல்ல பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது
நீங்கள் பெலனடைந்து
எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும்
சமாரியாவிலும்
பூமியின் கடைசி பரியந்தமும்
எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தாங்க. எப்படி இந்த பலன் இவங்களுக்கு கிடைச்சது? இதைத்தான் இங்க இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்னாலேயே சொல்லிட்டார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இவர்களுக்கு இந்த பலத்தை கொடுத்தது யார்? இவர்களுக்கு இந்த வல்லமை கொடுத்தது யார்? இவர்களுக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது யார்? அவர்களுக்குள் இருந்த அபிஷேகம், அவங்க மேல தங்கியிருந்த ஒரு வல்லமையான அந்த அபிஷேகம் அவர்களை இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று சாட்சி சொல்ல வைத்தது. அவர்கள் மேல் இருந்த ஒரு வல்லமை நிறைந்த ஒரு அபிஷேகம். கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். இந்த செய்தி நான் எடுக்கிறதற்கு இந்த வாரம் ஃபுல்லா ரொம்ப டைட், மாத்தி மாத்தி செய்தி இங்கே சர்ச்சில் மட்டுமில்லை வெளியில இப்படி ரொம்ப டைம் எனக்கு நெருக்கடியா இருந்துச்சு. முதல் நேற்று சாயங்காலம் வரைக்கும் எடுக்க முடியல. நேற்று காலையில இங்க ஃபாஸ்டிங் பிரேயர் வந்தேன். ஃபாஸ்டிங் பிரேயர் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் திடீர்னு பேச ஆரம்பிச்சார். இந்த செய்தியை கத்தரகிட்ட என் ஆவியில பேச ஆரம்பிச்சார். ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியர் எங்கூட ஆண்டவர் பேசிட்டே இருந்தார். அவர் பேசும் பொழுது ஒரு அனாயிட்டிங் அப்படியே நான் ஃபீல் பண்ணேன். இதற்கான காரியத்தை சொல்லும் பொழுது அதுல ஒரு அபிஷேகத்தை நான் கர்த்தருக்குள் வல்லமையா இந்த இடத்துல உணர்ந்துட்டு இருந்தேன். அப்படி ஒரு அபிஷேகம் இறங்கிட்டு இருந்துச்சு. அபிஷேகம் அதுதான் நமக்கு எல்லாத்தையும் செய்யுது. இந்த செய்தியை ஆண்டவர் கொடுக்கும் பொழுதே அந்த அபிஷேகத்தை காமிச்சார். நான் இன்னைக்கு சொல்றேன், அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு உங்க மேல கர்த்தர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவருடைய அபிஷேகம் உங்கள் மேல் வந்து இறங்கும். ஆண்டவர் கொடுக்க போறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அபிஷேகம் இந்த நாட்களிலே கர்த்தர் சமீபத்தில் சபையிலே கர்த்தர் அபிஷேகத்திலே சில வித்தியாசமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை நான் சொல்லல, எங்கிட்ட நிறைய பேர் ஒவ்வொரு சர்வீஸ் முடிஞ்சு எங்கிட்ட வந்து சாட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படியே அப்படி டவுலா இருக்கிறாங்க நான் நினைச்சிருந்தோம் அவங்க எல்லாம் கரெக்ட் எங்கிட்ட வந்து சாட்சி சொல்றாங்க, கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்தார், இப்படி என் மேல் நடந்துச்சுன்னு எங்கிட்ட எத்தனை போன் கால்ஸ் எத்தனை நேரடியா வந்து சர்வீஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறீங்க. கடந்த சில வாரங்களாய் நான் அதை பார்த்துட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சம்திங் ஸ்பெஷலா செஞ்சுட்டு இருக்கிறார் சபையில, நல்லா தெரியுது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுதுதான் நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியிலும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்கனார். அந்த அபிஷேகம் தான் அவருடைய அந்த சாட்சியா நிறுத்துச்சு. இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. சாதாரணமா நானும் ஒரு அபிஷேகத்தை பெற்றேன் அப்படின்றதல்ல, இவங்க வாழ்க்கையில் இந்த அபிஷேகம் எப்படி வந்துச்சு, எப்படி அந்த அபிஷேகம் இவர்களை இப்படி சாட்சியா மாத்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள் ஒரே வார்த்தை, பிரேயர். சின்சியர் பிரேயர், சாதாரண பிரேயர் இல்ல, சின்சியர் பிரேயர். இருதயத்தை திறந்து உண்மையாய் ஜெபித்த ஜெபம். இந்த பெந்தெகோஸ்தே என்னும் நாளில் இந்த 120 பேர் வல்லமையான இந்த அபிஷேகத்தை பெறுவதற்கு அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுக்கு முன்னால 10 நாட்கள் அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? சின்சியர் பிரேயர், கமிட்டட் பிரேயர். 10 நாட்கள் அவர்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தாங்க. 10 நாட்கள் அவர்கள் தேவ சமூகத்தை விட்டு விலகி போல அவர்கள் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருந்தாங்க. இதை நீங்க லூக்கா சுவிசேஷத்துல படிச்சீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடத்துல முடிக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். 50 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், 49 வாசிக்கலாம்.
என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்.
நீங்களோ
உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும்
எருசலேம் நகரத்தில் இருங்கள்
என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும்
அவர்களை அழைத்துக் கொண்டு போய்
தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து
நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து
துதித்துக் கொண்டிருந்தாங்க.
நெக்ஸ்ட் 10 டேஸ், அடுத்த 10 நாட்கள் நாடோறும் தினந்தோறும் தேவனை துதித்து புகழ்ந்துட்டே இருந்தாங்க. அடுத்த 10 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தாங்க, ஆண்டவரை துதிச்சாங்க, மகிமைப்படுத்தினாங்க, ஆராதனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அடுத்த 10 நாட்கள் அந்த 10 நாட்களுடைய தேவ சமூகத்தில் அவங்க காத்திருந்தாங்க. அந்த 10வது நாளின் முடிவிலே அபிஷேகம் ஊற்றப்பட்டது, வானம் அவர்களுக்கு திறக்கப்பட்டது. பெந்தெகோஸ்தேயின் அந்த நாளிலே அபிஷேகம் அவர்கள் மேல் வல்லமையாய் ஊற்றப்பட்டது. பிதா கொடுத்த வாக்கு தத்தம் அவர் வாழ்க்கையில் நிறைவேறியது. உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் தரிப்பிக்கப்பட்டார்கள். அந்த பலத்தை வைத்துக் கொண்டுதான் அத்தனை எதிர்ப்புகளின் நடுவிலும் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு கிறிஸ்துவை தேவன் உயிரோடு எழுப்பினார் என்று தைரியமாய் அவர்களால் சொல்ல முடிந்தது. இன்றைக்கு தேவை ஒரு வல்லமை நிறைந்த அபிஷேகம். அந்த அபிஷேகம் எங்கிருந்து நமக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா, சின்சியர் பிரேயர். கடந்த வியாழக்கிழமை என்று கூட மாண்டிதேசத்தில் கூட கர்த்தர் நமக்கு அதைத்தான் கொடுத்தார். அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார், அதிக ஊக்கமான ஜெபம், அதிக ஊக்கமான சாதாரண ஜெபம் இல்ல, அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணார். இந்த 10 நாட்கள் அவங்க அதுக்கு கமிட் பண்ணாங்க, காத்திருந்தாங்க, ஜெபிச்சாங்க. அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் அவங்க மேல ஊத்தினார். யார் ஒருவன் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ அவரின் மேல் வல்லமையாய் அபிஷேகம் ஊற்றப்படும். தேவ சமூகத்தில் இருதயத்தை திறந்து ஆண்டவருக்கு முன்பாய் நிற்கிறார்களோ அவங்க மேல் அபிஷேகம் ஊற்றப்படும். அந்த அபிஷேகம் தான் அவர்களை கர்த்தருக்கு பயனுள்ள பாத்திரங்களாய் மாற்றும். நான் சொல்றேன், இருக்கிற இந்த வாழ்க்கையை உங்களுக்காக மாத்திரம் வாழ்ந்து முடிச்சிடாதீங்க, ஆண்டவருக்கு நீங்கள் பயனுள்ள பாத்திரமாய் மாறணும். உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்திருக்கிற காரியத்தை நீங்க தான் செய்யணும். உங்கள் பக்கத்து விட்டு நபருக்கு, உங்க கூட பக்கத்து சீட்ல ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற நபருக்கு நீங்க தான் சொல்லணும். கர்த்தரை சொல்லுங்க, சொல்லாம இருக்காது. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தி சொல்லி ஆகணும். நாளைக்கு ஒரு நாள் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாளிலே அந்த நபர் நரகத்துக்கு போனால் ஆண்டவர் உங்களை கேட்பார். ஏன் சொன்னது அந்த உயிர் தெழுதலின் செய்தி சொல்லப்படணும். ஒரு சம்பவம் நான் முன்பு புத்தகத்தில் படிச்சது, ஏற்கனவே சபையில் சொல்லியிருக்கேன். தெய்வ பிள்ளைகள் அதை நம்ம உணரணும். இன்னைக்கு உங்களுக்கு நான் மறுபடியும் இந்த சம்பவத்துக்காக சொல்றேன். ரெண்டு நண்பர்கள் இருந்தார்கள். அந்த புத்தகத்தில் படித்த காரியம் உள்ளத்தை விட்டு போகவே மாட்டேன். ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க. ஒருவன் நல்ல விசுவாசி, ஒருவன் நாத்திகன். ரெண்டு பேருமே பேச்சுலர்ஸ், ஒரு அறையிலே தங்கியிருந்தாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர். அப்படி இருக்கும் பொழுது இந்த விசுவாசி தன்னுடைய ரூம்ல பைபிள் வச்சிருப்பார். அவர் போற இடத்துல நல்ல ஆவிக்குரிய புத்தகம் கிடைச்சதுன்னா அதெல்லாம் வாங்கி நிறைய சேமித்து வச்சிருப்பார். ஆவிக்குரிய புத்தகமா படிப்பார், பைபிள் படிப்பார், வேற எதையும் படிக்க மாட்டார். அதில் ரொம்ப சின்சியரான பிலீவர். ஆனால் நாத்திகன் இதெல்லாம் அந்த ரூம்ல எதெல்லாம் இருந்தாலும் டச் பண்ண மாட்டான். அவனுக்கு அந்த கடவுள் நம்பிக்கையே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா விசுவாசி கரெக்டா சர்ச்சுக்கு கிளம்பி போயிடுவார். இது அவிசுவாசி, இந்த நாத்திகன் நல்ல நிம்மதி ரெஸ்ட் எடுப்பான், கடைக்கு போக வருவான், அப்படி அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். இப்படியே காலங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த விசுவாசி கரெக்டா சர்ச்சுக்கு கிளம்பி பைபிளை தூக்கிட்டு கிளம்பி போயிட்டார். அப்ப இந்த நாத்திகனுக்கு எழுந்திருச்சுட்டான், அவனுக்கு டைம் போல, போர் அடிக்குது. ஃப்ரெண்டும் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுக்கு எனக்கு நேரம் ஆகும். இவருக்கு போர் அடிக்கவே என்ன பண்றதுன்னு தெரியாம, சரி என்னமோ புக்கா, எத்தனை புக்கு வாங்கி அடிக்க வச்சிருக்கிறானே, ஒரு புக்கை எடுத்து படிச்சு பார்ப்போமே என்று சொல்லி அங்கிருந்த ஒரு புக்கை அவன் கையில் எடுத்தான். சும்மா டைம் பாசிங்காக எடுத்து அவன் படிக்கிறான். படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் கிரியைகளும் அவருடைய வாழ்க்கையும் அதுல அழகாக எழுதப்பட்டுச்சு. படிக்க படிக்க இவனுக்கு படிக்கும்படி ஒரு ஆவல் தூண்டப்பட்டுச்சு. உடனே அந்த செய்தி அவனுக்கு வித்தியாசமா இருந்துச்சு. தொடர்ந்து அந்த புத்தகத்தை கீழே வைக்க அவன் வேகமா படிக்க ஆரம்பிச்சான். அதுல இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் எல்லாம் சுருக்கமாக அவருடைய ரட்சிப்பின் செய்தி ரொம்ப அழகாக எழுதியிருந்துச்சு. அவருடைய சிலுவை மரணம், அதுல கிடைக்கிற ரட்சிப்பு, அவருடைய ரத்தத்தினால் கிடைக்கிற பாவம் கழுவப்படுதல், அவருடைய நாமத்தினால் கிடைக்கிற பாவ மன்னிப்பு, இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த புத்தகத்திலே படிக்க படிக்க மரணத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கை, பரலோகம், நரகம், இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. சுருக்கமா எல்லாமே எழுதியிருக்குது. நியாய தீர்ப்பு எல்லாமே எழுதியிருந்துச்சு. அந்த நண்பன் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இவன் வேகமாய் அந்த புத்தகத்தை உட்கார்ந்து ரொம்ப சின்சியரா படிச்சான். படிக்கும் பொழுது இவனுக்கு ஓரளவுக்கு வியூ கிடைச்சிருச்சு. இயேசு ரட்சகர் என்பது எழுதியிருக்குது. அவரை தவிர வேற யாருமே பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாதுன்னு எழுதியிருக்குது. மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்குதுன்னு எழுதியிருக்குது. மரணத்திற்கு பிறகு பரலோகம் அல்லது நரகம் என்ற இரண்டு இடத்துல ஒரு இடத்துக்கு ஒரு ஆத்மா போக வேண்டும். ஆத்மா அழிவில்லாதது, சரீரம் தான் அழியும் என்பது எழுதியிருக்குது. இதெல்லாம் இவனுடைய மனசுல ஒரே ஆண்டவர் இடைபெட ஆரம்பிச்சுட்டார். உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு, ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ, இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை, ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ, இதை நான் இதை பத்தி யோசிச்சதே இல்லை. நண்பன் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தான். வந்த உடனே அவனை பார்த்து கேட்டான், நீ எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், இதுவரைக்கும் நீ தேவ பக்தி உள்ளவன், உன்னுடைய லைன்ல நான் கிளாஸ் பண்ணது கிடையாது, நான் நாத்திகன், கடவுள் நம்பிக்கை எனக்கு கிடையாது, நீ என் லைன்ல கிளாஸ் பண்ணது கிடையாது, அதனால தான் ரெண்டு பேரும் இவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப நீ சர்ச்சுக்கு நீ போன பிறகு நான் இந்த ஒரு புக்கை ஒன்று எடுத்து படிச்சு பார்த்தேன். இதுல எழுதி இருக்கிறதெல்லாம் எனக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பிட்டே இருக்குது. இதுல சொல்லப்பட்டிருக்கிற அந்த விஷயம், இயேசு ரட்சகர், அவர் தான் பாவ மன்னிப்பு கொடுப்பார், அவரை தவிர வேறு யாராலும் பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது, மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீ நம்புறியா அப்படின்னு கேட்டான். இவன் ஏற்கனவே பல நேரத்தில் இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாதவன், அதனால இவன் கேட்டது அவனுக்கு ஒரு பெருசா தெரியல. இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் நீ நம்புறியான்னு கேட்டான். உடனே விசுவாசி ரொம்ப உண்மைதான், அதெல்லாம் உண்மை, நான் நம்புறேன், இதை நீ உண்மையா நீ நம்புறியா, ரொம்ப இதெல்லாம் உண்மை, இதை நான் நூத்துக்குண்டு நான் நம்புறேன், இதுதான் உண்மை, இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும், அப்பதான் நான் பரலோகம் போக முடியும், இல்லைன்னா நரகத்துக்கு தான் போகணும், நான் நிச்சயமா நான் நம்புறேன். உண்மையா நீ நம்புறியா? கண்டிப்பா நான் நம்புறேன், இதான் ரொம்ப உண்மை. உடனே இந்த நாத்திக நண்பனுக்கு கோபம் வந்துச்சு. அவனை பார்த்து கேட்டான்,
ஏய் உனக்கு வெக்கமா இல்ல, உனக்கு வெக்கமா இல்ல? அவன் அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் அது அடுத்தது ஒரு ஆர்கி பண்ணுவான்னு நினைச்சான், ஆனா ஆர்கி பண்ணல. இதை குறித்து ஆயிரம் குறுக்க கேள்வி கேட்டு ஆயிரக்கி பண்ணுவான்னு நினைச்சான், அவன் ஆர்கி பண்ணல. உனக்கு வெக்கமா இல்ல? இவன் அதிர்ந்து போனான், இவன் இப்படி கேட்கிறானே, ஏன்டா இப்படி கேட்கிற? இவ்வளவு பெரிய உண்மை சத்தியத்தடி தெரிஞ்சிருக்கிற, நம்புற, அதனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற, என்ன க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்றியே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ தெரிந்து வைத்திருந்தும், இயேசு இல்லைன்னா ஒருத்தன் நரகத்துக்கு போய் அழிவான்ற உண்மையை நீ தெரிந்து வைத்திருந்தும், என்னை நண்பன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இதுவரைக்கும் எனக்கு ஏன்டா சொல்லாம போன, உன்னை ஃப்ரெண்ட்னு சொல்றது எனக்கு வெக்கமா இருக்குடா அப்படின்னா, உன்னை ஃப்ரெண்ட்னு சொல்றது எனக்கு வெக்கமா இருக்கு. நித்தியத்தை குறித்த எவ்வளவு பெரிய ஒரு சத்தியம் இது! இன்னைக்கு கேட்டு நாளைக்கு முடிகிற விஷயம் கிடையாது. மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது எனக்கு தெரியாது, யார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இல்லை. ஆனால் இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சிருந்த, இவ்வளவு நாள் எனக்கு சொல்லாம நீ அப்படியே வாழ்ந்துட்டு, உனக்கு மாத்திரம் வைத்துக் கொண்டு சுயநலமாய் வாழ்ந்துட்டு இருக்கிறியே, நீ எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்னு சொல்லாத, உன்னை நினைச்ச எனக்கு வெக்கமா இருக்குன்னா. நாளைக்கு இதே காரியத்தை உங்கள் நண்பர்கள் உங்களை பார்த்து சொல்லிடக்கூடாது. இவ்வளவு பெரிய சத்தியத்தை தெரிந்து வைத்திருந்தும், பரலோகம் நரகம் என்கிறதை உண்டு என்பதை தெரிந்து வைத்திருந்தும், இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் ரட்சிப்பு, அங்கதான் அவர் மூலமாக தான் பரலோகம், இல்லாவிட்டால் நரகம் என்பதை தெளிவாய் தெரிந்திருந்தும் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் சொல்ல தவறிவிட்டால், நீங்க ஃப்ரெண்ட்னு சொல்லாதீங்க. இப்ப நான் சொல்றேன், அவங்கள உங்களுக்கு ஃப்ரெண்ட்னு சொல்லாதீங்க. நீங்க உண்மையான நண்பராய் இருந்தால், அவங்களுக்கு நீங்க ஒரு வெல்விஷராய் இருந்தால், உலக பிரகாரமான உதவி செய்யறீங்களோ இல்லையோ இதை சொல்லுங்க. உலக பிரகாரமா நீங்க ஆயிரம் ஹெல்ப் பண்ணலாம், அந்த ஆயிரம் ஹெல்ப் அவங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நான் சொல்றேன், உலக பிரகாரமா நீங்க பண உதவி செய்யலாம், பொருள் உதவி செய்யலாம், என்னென்ன வேணும் அவங்களுக்கு உதவி செய்யலாம், எதுவும் அதை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ரட்சிப்ப சொல்லு, இயேசு வாழ்கிறார் என்பதை சொல்லுங்க, அவர்தான் பரலோகத்திற்கு வழி என்று சொல்லுங்க, அவர் மூலமா இல்லைன்னா நரகத்துக்கு தான் போகணுன்ற உண்மையை சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாக யோசிக்காதீங்க, பரவாயில்ல இதனால ஃப்ரெண்ட்ஷிப் போச்சுன்னா பரவாயில்ல, போகாது. ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார், அவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காதீங்க. சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம நினைக்கிறோம், சொல்லாட்டி ஆண்டவர் என்ன நினைப்பார்? சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம யோசிக்கிறோம், சொல்லாட்டி ஆண்டவர் என்ன நினைப்பார் அதை யோசிக்கிறோமா? அவங்களுக்கு அதை நம்ம சொல்லல, ஆண்டவர் என்ன நினைப்பார் என்ன பத்தி சொல்லணும், 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 எல்லாருக்கும் சொல்லணும். உங்க கூட இருக்கிறவங்களுக்கு நீங்க கண்டிப்பா சொல்லித்தாகணும், சொல்லாமல் இருக்கக்கூடாது. நான் மாணவனாக இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை ரட்சித்தார். அந்த நாட்களிலே சொல்றேன், என் கிளாஸ்ல ஒரு பையன் தான் சங்கர் நரசிம்மன் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். இவங்க எல்லாம் பக்கா வைராக்கிய பிராமின்ஸ். அப்ப எனக்கு அதை பத்தி தெரியாது, அவங்கள பத்தி கத்திரனை ஃப்ரெஷ்ஷா ரட்சித்தார். அந்த சங்கர்ன்ற பையன் பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் அவன் கையில ஒரு பேனா கொடுத்து ஒரு பேப்பரை கொடுத்தோம்னா, நம்ம ஒவ்வொருத்தர் ஒன்று எழுதுவோம், பெரும்பாலவங்க தங்க பேர் எழுதுவாங்க, கையில் ஒரு பேனா பேப்பர் கிடைச்சா எதற்கு இருக்குன்னு தங்களோட பேர் எழுதுவாங்க, இல்ல வேற ஏதாவது எழுதுவாங்க, அவங்க மைண்ட்ல எது நிறைஞ்சிருக்கோ அதை எழுதுவாங்க சாதாரணமா. அவன் கையில் ஒரு பேப்பரையும் பேனா கொடுத்தோம்னா, எப்பவுமே பார்ப்பேன் அந்த பெஞ்சில் உட்காந்துருக்கிற பெஞ்சில், அவன் நோட்டில் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ் அதுதான் அதை தான் எழுதுவான், வேற எழுத மாட்டான். அவன் கையில் ஒரு பேனா ஒரு பேப்பர் இருந்தால் அதை தவிர வேற எதுவும் எழுத மாட்டான், அதுதான் அப்படியே மைண்டில் நிறைஞ்சிருக்கும், அதுதான் எழுதுவான். இவன் இதுக்கு இருக்கிறான் எனக்கு தெரியாது, எனக்கு அப்பா என்னன்னு தெரியாது, அது என்ன இருமோ ஏன்மா எழுதியிருக்கான் ஆர்எஸ்எஸ் எழுதிட்டே இருப்பான். அப்ப கர்த்தர் நான் ரட்சித்த உடனே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்ல இருந்த எல்லாருக்கும் கர்த்தரை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், அவனுக்கும் சேர்த்து சொல்லிட்டேன், எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் அந்த நரசிம்மன் விட்டு இவன் சங்கர் சொல்றாடே, இவங்களெல்லாம் கொல்லணுண்டா, இவங்களெல்லாம் விடக்கூடாதுடா இவங்களெல்லாம் அப்படின்றான். என்ன காமிச்சு இவங்களெல்லாம் கிறிஸ்தவ மதத்தை பரப்பிட்டு இருக்கிறான்டா, இவங்களெல்லாம் கொல்லணும், இவங்களோட விடக்கூடாதுடா அப்படின்னு. அவன் ஆர்எஸ்எஸ் ட்ரெயினி, அந்த சங்கர்ன்றவன் இந்த நரசிம்மன்றவன்லாம் ஆர்எஸ்எஸ் ட்ரெயினிங் எடுத்தவன். அப்ப என் காதுகிட்ட காதுபடவே கிட்ட சொல்றான், இவங்க எல்லாம் கொல்லுண்டா, இவங்கள விடக்கூடாதுடா, இயேசு கிறிஸ்து பரப்பிட்டு இருக்கிறான். அவனை பத்தி நான் கவலைப்படல, எல்லாருக்கும் காஸ்பல் சொன்னேன். அத்தனை பேருக்கு அதுல இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க இன்னைக்கு கர்த்தருக்காக இருக்கிறாங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த பாக்கெட் மணியில புதிய ஏற்பாடு வாங்கி கர்த்தருக்கு சொல்லி அதை ரெஸ்பான் பாடு உங்களுக்கு புதிய ஏற்பாடு கொடுத்தேன். ஒருத்தரும் விட்டு வைக்கல, எல்லாருக்கும் கர்த்தரை கொடுத்து சொல்லியிருக்க, ஒருத்தர் கூட நான் மிஸ் பண்ணது கிடையாது. ஏன் இப்ப நான் சொல்றேன்னா, நமக்கு தெரிந்திருக்கிறவர்களுக்கு நம்ம தான் சொல்லணும். நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க, அதை பத்தி கவலைப்படக்கூடாது, சொல்லணும் சொல்லணும். அது நம்ம மேல் கொடுக்கப்பட்ட கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ என்கிறார் பவுல். சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், ஜெபிச்சாங்க, அபிஷேகம் வந்தது. அந்த அபிஷேகம் தான் அவர்களை பேச வைத்தது. ஆழமான ஒரு ஜெபம், ஜெபம் பண்ணுங்க. உங்கள் இதுக்கு ஏன் தைரியம் வரமாட்டேங்குது தெரியுமா? ஜெப வாழ்க்கை இல்லை. நான் உங்களுக்கு அப்படி ரிவர்ஸ்ல சொல்றேன், ஏன் நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் போல்ட்னஸ் வரமாட்டேங்குது? ஜெபம் இல்லை, ஜெபம் இல்லாததுனால அந்த அபிஷேகம் இல்லை, அந்த அபிஷேகம் இல்லாதனால தைரியம் இல்லை, அந்த பாரம் இல்லை, அந்த வைராக்கியம் இல்லை. எதுக்கோ நம்ம வைராக்கியம் பாட்டுறோம், ஆண்டவருக்காக இயேசுவை சொல்வதற்கு அந்த வைராக்கியம் நமக்குள் பற்றி எறியணும். அந்த வைராக்கியம் என் இயேசுவை சொல்லணும், என் இயேசுவை எல்லாரும் அறியணும். அந்த வைராக்கியம் நமக்குள் இருக்கணும், பற்றி எறியணும். அதுதான் நம்மளை உயர்த்தும், அதுதான் நம்மளை ஆசீர்வதிக்கும், அதுதான் நம்மை ஆவிக்குரியவர்களாய் நம்மை நிலைநிறுத்தும் செய்யணும். ஆகினால் முதல் காரியம், பத்து நாட்கள் காத்திருந்தாங்க, அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அந்த அபிஷேகம் தான் அவர்களை சாட்சியா வச்சது. இப்ப இந்த நாலாம் அதிகாரத்தில் கூட உங்களுக்கு அதையும் காட்டுறேன் பாருங்க. 33 வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தாங்கன்னு இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? 31 வசனத்தை படிங்க, அதுக்கு முன்னாடி நடந்துச்சு பாருங்க.
அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள்.
அங்கதான் அந்த தைரியம் வந்துச்சு, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க, தைரியம் வந்துச்சு, மிகுந்த பலத்தோடு சாட்சி சொன்னாங்க. இது எப்படி வந்துச்சு? ஜெபம் பண்ணின போது. அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது கூடியிருந்த இடம் அசைந்தது. அசைந்த பொழுது அந்த இடத்துல அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். அந்த நிரப்பப்பட்ட பிறகு அவர்களுக்கு தைரியம் வந்தது. அந்த தைரியத்தினாலே மிகுந்த பலமாய் கிறிஸ்துவின் ரட்சியை உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி சொன்னாங்க. பாத்தீங்களா, ஒன்னோட லைனா கனெக்டட் எல்லாம். ஜெபிங்க, அபிஷேகத்தை பெருக்குங்க, தைரியம் வரும், சொல்லுங்க, ஆண்டவருடைய பூரண கிருபை உங்கள் மேல் தங்கியிருக்கும். ஆமென். இரண்டாவது காரியம், இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் சொல்வதற்கு அடுத்தது நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:10-11 வசனங்களை வாசிக்கலாம்.
இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும்
நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு
தகுதியாகும்படிக்கும்
அவருக்காக
எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன்.
இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல், பல சபைகள் அவர் மூலமாய் ஸ்தாபிக்கப்பட்டது. அவருடைய ஒரு பாரம் என்னன்றதை பாருங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பவுலுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை அவருடைய ஊழியத்தில் விளங்குச்சு. அவர் பிரசங்கிக்கும் பொழுது இயேசு ஜீவிக்கிறார் என்பதை ஜனங்கள் கண்டாங்க, மனம் திரும்பினாங்க. அவர் சென்ற இடத்தில் அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிச்சு காமிச்சார். தேவ வல்லமை ஜனங்களை சந்தித்தது. ஜனங்கள் விடுவிக்கப்பட்டாங்க, பிசாசு படி இருந்த வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டாங்க. அதனால ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டாங்க. இதற்கு காரணம் என்ன? அவருடைய பாரத்தை ஓபன் பண்றார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிந்து கொள்வதற்காக, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறியணும், அது எனக்கு நான் இன்னும் நான் அறிஞ்சு கொள்ளணும். இது அவருடைய ஊழியத்துக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறது. இது அவருடைய பர்சனல் லைஃப், ஆண்டவரோடு இருக்கிற ஒரு நெருக்கத்துக்காக, அந்த பாடுகளை அறிந்து அவரோடு நெருக்கி நெருங்கி வாழ்வதற்காக. அடுத்தது அவருடைய எதிர்காலத்துக்காக, அவருடைய மரணத்திற்குப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகின மறித்தோல் மீது நான் எழுந்திருப்பதற்கு தகுதியாகணும், நாம் பரலோகத்துக்கு போகணும். அதுக்காக ஊழியம் நல்ல விதத்தில் செய்வதற்கு அவருக்கு என்ன ஒரு காரியம் இருந்துச்சு? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அது அறியணும். அந்த உயிர்த்தெழுதலுக்குள் இருக்கிற அபிஷேகம், அந்த வல்லமையை தேவ பிள்ளைகள் புரியும். ஏன்னா நம்முடைய தேசம் புறஜாதிகளால் நிறைந்திருக்கிற தேசம், மாந்திரீகங்கள் நிறைந்திருக்கிற தேசம், போலியான சாமியார்கள் நிறைந்திருக்கிற தேசம், கள்ள தீர்க்கதரிசிகள் நிறைந்திருக்கிற தேசம், வில்லி சுனியங்களும் சகலவிதமான அசுத்தமான காரியங்களும் நிறைந்திருக்கிற ஒரு தேசம். இந்த தேசத்தில் ஆண்டவரை நீங்கள் காண்பிக்கணும்னா அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னன்னு நமக்கு தெரியும். சும்மா நம்ம சொல்லிட்டு இருக்கிறது அர்த்தம் கிடையாது. ஒரு நபர் ஒரு பிரச்சனையோடு இருக்கிறாங்கன்னு அதை நம்ம சால்வ் பண்ண தெரியணும். சும்மா இயேசு ஜீவிக்கிறார் அதல்ல, ஆண்டவருடைய வல்லமை நம்ம மேல இருக்கணும். ஆண்டவர் தன்னுடைய வல்லமை எல்லாருக்கும் ஓபனா வச்சிருக்காரு, புரியுதுங்களா? அதுக்கு தங்களை டெடிகேட் பண்றவங்க அதை ரிசீவ் பண்ணுவாங்க, அதான் சீக்கிரட். அவர் ஒன்றும் கிடையாது, அவருக்கு பட்சபாதம் கிடையாது. தம்முடைய அபிஷேகத்தை, தம்முடைய வல்லமை அவர் ஓபனா வச்சிருக்கார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார், புரியுதுங்களா? கர்த்தர் எல்லாருக்கும் அதை ஓபனா வச்சிருக்கார். இப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்திலே பவுல் இதை சொல்றார், அவருக்காக அவருடைய வல்லமையை நான் அறிந்து கொள்வதற்காக, உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிந்து கொள்வதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ, இன்னைக்கு நம்ம லைஃப்ல இந்த டியூனுக்குள்ள நம்ம போக முடியாதபடி நம்மை தடுக்கிறது என்ன தெரியுமா? நமக்கு உலக லாபத்தை நம்ம கணக்கு போடுறோம். உலக லாபம், மெட்டீரியலைசம், மெட்டீரியல்ஸ், அதுல தான் நம்ம கணக்கு போடுறோம். நம்முடைய மைண்ட் அதுல போக்கஸ்டா இருக்குது, எவ்வளவு சம்பாதிக்கலாம், எவ்வளவு சேர்க்கலாம், எதை வாங்கலாம், என்ன பொருள் வாங்கலாம், போக்கஸ் அங்க போயிடுச்சு. இந்த போக்கஸ் வந்துருச்சுனாவே ஆண்டவருடைய அபிஷேகம் நமக்கு அந்நிய காரியமாயிடும். அனாயிட்டிங்கிறது சும்மா இப்படி சர்வீஸ்ல வந்து ஓ அலையலுயான்றதுல கிடையாது, புரியுதுங்களா? அனாயிட்டிங் அதுல கிடையாது. இங்க சர்வீஸ்ல வந்து நம்ம கரங்களை உயர்த்துறதோ, ஸ்தோத்தரிக்கிறதோ, ஆராதனை பண்றதோ, பாட்டு பாடுறது வந்து ஜஸ்ட் நம்மளை ரெஃப்ரெஷ் பண்றது, அவ்வளவுதான். அனாயிட்டிங்கிறது லைஃப்ல இருக்குது, மைண்ட் செட்ல இருக்குது, உங்களுடைய அர்ப்பணிப்பில் இருக்குது, உத்தம இருதயத்தில் இருக்கிறது. ஆண்டவருக்கு என்று நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன பிரதிஷ்டம் பண்றது அதுல இருக்குது, அங்கதான் அனாயிட்டிங் இருக்குது. அனாயிட்டிங் விளையாட்டு காரியம் கிடையாது. ஒருத்தர் மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது என்றால் அதுக்கு பின்னால பல விஷயம் இருக்குது. இந்த இடத்தில் பவுல் சொல்றாரு, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன். இன்னைக்கு சில விஷயம் நமக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம், சில விஷயம் நமக்கு ஆதாயமா இருக்கலாம், சில விஷயம் நமக்கு, பல விஷயங்கள் நமக்கு உலக காரியத்தை கிடைக்கிறதா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்வார், அது இல்ல, என்ன தேடுவார், அதுல உன் டைம் ஸ்பெண்ட் பண்ணாத, என்ன தேடுவார். அந்த லாபத்தை இழக்க ஆயத்தமாக, உன்னை இழந்தாதான் உன்னை பெற முடியும். அநித்தியமான உலக பணத்தை இழக்கும் பொழுது நித்தியமான அபிஷேகத்தை பெற முடியும், தெரியுமா? அற்பமான அழிஞ்சு போற ஒரு பணத்தை இழக்கும் பொழுது மகிமையான அபிஷேகத்தை பொக்கிஷமாய் பெற முடியும். இன்னைக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம், பணம் 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 பணம், பணத்துக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம். வாரத்தில் 6 நாட்கள் பணத்துக்காக செலவு பண்றோம், சிலர் விட்டா 7வது நாள் பணத்துக்கு செலவு பண்றோம். எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு செலவு பண்றோம், எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம தேடுறோம், எவ்வளவு நேரம் ஆண்டவருக்காக நம்முடைய இருதயத்தை நம்ம திறக்கிறோம். உலக லாபத்திற்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம், நம்முடைய கமிட்மெண்ட் ஆண்டவருடைய அபிஷேகத்திற்காக நம்ம காண்பிக்க தவறியறோம்.
ஆண்டவருடைய அபிஷேகத்திற்கு. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. இந்த இடத்துல அவர் சொல்றார், எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ எல்லாத்தையும் நான் நஷ்டம் விட்டேன். அது மட்டுமல்ல, எனக்கு உலகத்தில் இருக்கிற காரியம் எல்லாம் இதுவரைக்கும் எனக்கு பெருசா இருந்துச்சு, ஆனா இப்ப எனக்கு இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு என்னை சுத்திலும் இருக்கிற உலக காரியங்களுக்கு குப்பையா தெரியுதுங்கிறார். குப்பையா தெரியுது. ரட்சிக்கப்பட்ட பின்பு ஆண்டவரை தேடுகிற ஒரு தேவ பிள்ளை, நான் சொல்றேன், ஆண்டவருடைய காரியம் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பெஷலா தெரியுமே தவிர மற்றதெல்லாம் குப்பையாய் தெரிய வேண்டும். குப்பையா தெரியணும். அதுக்கு முன்னால நீங்க ஏதோ ஒன்னு நீங்க ரொம்ப நேசி வச்சிருப்பீங்க, ஏதோ ஒன்னு பொக்கிஷமா நினைச்சிருப்பீங்க. இன்னைக்கு அதுக்கு உங்களுக்கு குப்பையா தெரியலன்னா, இன்னைக்கு உங்களுக்கு அது பொக்கிஷமா தெரியுதுன்னா, சம்திங் ராங். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பா எது பொக்கிஷமா இருந்ததோ அது இன்னைக்கு உங்களுக்கு பொக்கிஷமா இருக்குதுன்னா, உங்க ரட்சிப்பில் கொஞ்சம் கேள்விக்குரியதாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாய் பொக்கிஷமாய் தெரிந்தது இன்னைக்கு குப்பையா தெரியதும். தெரியுமா, எது வேணா இருக்கலாம். அன்றைக்கு இருந்த மைண்ட் செட் மாறணும். அந்த மைண்ட் செட் மாறாம அதே மைண்ட் செட்டில் நம்ம சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிற அர்த்தமே கிடையாது. மைண்ட் செட் மாறணும். பவுலுடைய வாழ்க்கை நீங்க படிச்சது எனக்கு அதை ஃபுல்லா பேசுறதுக்கு இப்ப டைம் இல்லை. இந்த மூணாம் அதிகாரத்தை நீங்க அப்புறம் படிச்சு பாருங்க. அவருடைய குவாலிபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராண்டா இருக்கும். பெரிய படித்த ஒரு மனுஷன், அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருந்த மனுஷன், எபிரேயரிலே பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். புரியுதுங்களா, பெரிய ஒரு சிறந்த ஒரு மனுஷன், அதிகாரம் பெற்ற ஒரு மனுஷன், கபாலியரின் பாதத்தில் உட்கார்ந்து நியாய பிரமாணத்தை கற்றுக்கொண்டவன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், வைராக்கியமான மனுஷன். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால வந்த பிறகு எல்லாமே அவனுக்கு குப்பையாக போயிடுச்சு. அவன் இருந்த பதவி அவனுக்கு குப்பையாயிடுச்சு. அவனுக்கு இருந்த பணம் அவனுக்கு குப்பையாயிடுச்சு. அவன் வாழ்க்கையில் இருந்த ஒவ்வொரு காரியமும் அவனுக்கு குப்பையாயிடுச்சு. இப்ப அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம், அவருடைய உயிர் தொழுதலின் வல்லமை நான் அறியணும், என் ஆண்டவருடைய உயிர் தொழுதலின் வல்லமை நான் அறியணும், என் ஆண்டவருடைய உயிர் தொழுதலின் வல்லமை நான் அறியணும், அது என்ன அதை நான் அறியணும். அந்த ஒரே போக்கஸ், அந்த ஒரே போக்கஸ், அந்த ஒரே போக்கஸ். குப்பையாகணும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாய் நீங்கள் எதை நேசித்தீர்களோ அதை இன்னைக்கும் நீங்க நேசித்துக் கொண்டிருக்கிறீங்கன்னா கரெக்ட் பண்ணணும். எதையும் ஆண்டவரை விட மேலா நினைச்சிடாதீங்க. எதையுமே நினைச்சிடாது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால கிரிக்கெட்ல ஓவர் பைத்தியம். வீட்டில் எனக்கு கொடுக்கிற காசு எல்லாத்தையும் கொண்டு போய் புக்கு புக்காக வாங்கிடுவேன். எந்த கடையில் எந்த ஒரு பழைய பேப்பர் கடையை பார்த்தா கூட கிரிக்கெட் புக் இருக்கான்னு பார்ப்பேன். அதில் அதில் எல்லாம் எல்லாம் அப்படி ஃபிங்கர் டிப்பில் வச்சிருப்பேன். இவ்வளோ எங்கேயாவது நியூஸ் பேப்பரில் ஒரு கிரிக்கெட் ஃபோட்டோ வந்துச்சுன்னா உடனே கட் பண்ணி அதை நோட்டில் ஒட்டி வச்சிருவேன். அது அப்படி மடில் மடிலாம் பண்ணி வச்சிருந்தேன். இருக்கிற பணம் எல்லாம் அதில் தான் மொத்தமாக அப்படி போட்டுருவேன். அப்படியே பண்ணி வச்சிருந்தேன், எக்கச்சக்கமாக வச்சுருந்தேன். என் ரூம்ல பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்னு வரும், அதுல வந்து ஒரு கலர் போட்டோ வரும். இப்ப எல்லாமே கலர் போட்டோ, அப்ப எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட். அதுல வந்து ஒரே ஒரு கலர் போட்டோ வரும். அது ஆரம்பிச்ச புதுசுல 80s. அந்த கலர் போட்டோ எல்லாம் கலெக்ட் பண்ணி ரூம் ஃபுல்லா, ஒரு வீட்டில் எங்க வீட்டில் ஒரு ரூம் ஃபுல்லா கலர் போட்டோ ஒட்டி வச்சிருப்பேன். ஸ்போர்ட்ஸ் ஒரு பக்கம், கவாஸ்கர் ஒரு பக்கம், விஸ்வநாத் எல்லாம் அங்க அப்படியே நிறைஞ்சிருப்பாங்க. அப்படி ஒரு பைத்தியமா வேலை வச்சிருந்தேன், எவ்வளவு வேலை பண்ணியிருந்தேன். அந்த நாட்களில் உலகம் ஃபுல்லா இருக்கிற அத்தனை கிரிக்கெட்டருடைய அத்தனை ரெக்கார்ட்ஸ் எனக்கு ஃபிங்கர் டிப்பில் தெரியும். யார் அதிகமாக செஞ்சு அடிச்சது, யார் எவ்வளவு பண்ணது, எல்லாம் ஃபிங்கர் டிப்பில் தெரியும். அத்தனையும் தெரியும், மனப்பாடமா தெரியும். இதுல உங்களுக்கு ரெண்டு காரியத்தை எதை சொல்றதுன்னு தெரியல. ரெண்டு விஷயம் வந்துருச்சு எனக்கு. ஒண்ணுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட உடனே ஒன்று சொல்றேன், இதை நான் தூக்கி போட்டேன். அந்த புக்ஸ்ல நான் படிக்கும் பொழுது ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற கிரிக்கெட்டர்ஸ் பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன். சிடி ஸ்டட் அப்படின்னு ஒரு கிரிக்கெட்டர், இங்கிலாந்து தேசத்தில். அவருடைய ரெக்கார்ட்ஸ் இன்னைக்கு இருக்கு. ஸ்டட் பிரதர்ஸ், அண்ணன் தம்பி ரெண்டு பேர். இப்ப கூட ஒவ்வொரு இடத்துல அண்ணன் தம்பிங்க ஆடுறாங்கல்ல, இர்ஃபான் பதான் இல்ல, அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பதான் பிரதர்ஸ் மாதிரி. அந்த காலத்தில்
சிடி ஸ்டட் பிரதர்ஸ், இங்கிலாந்து தேசத்தில் ரெண்டு பேரும் பேட்ஸ்மேன். அதுல சிடி ஸ்டட் சிறந்த பேட்ஸ்மேன். அன்னைக்கு நான் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் படிக்கும் போது நிறைய, அப்ப ரட்சிக்கு வர்றதுக்கு முன்னால அதை படிக்கும் போது நிறைய இங்கிலாந்துடைய வெற்றிகளில் பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஸ்கோர் அதுல புக்ஸ்ல இருக்கும். அதில் படிப்பு படிச்சு பாப்பா பார்த்தா இங்கிலாந்து கிரிக்கெட் டீம் வெற்றி பெற்ற அநேக மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா சிடி ஸ்டட்டுடைய ஸ்கோர் டாப்பா இருக்கும். அவன் தான் டாப் ஸ்கோர் படிப்பான் ஒவ்வொரு அந்த இன்னிங்ஸ்லயும். இது நடந்தது எப்படின்னு கேட்டீங்கன்னா 18th century 19th century 18th 19th வந்த சம்பவம், 100 வருஷத்துக்கு முன்னாடி சம்பவம் இதெல்லாம். அப்ப அந்த இங்கிலாந்து டீம்ல சிடி ஸ்டட்டுடைய ஆதிக்கம் பயங்கரம், பவர் பயங்கரமான பேட்ஸ்மேன், பயங்கர சக்சஸ்ஃபுல் பேட்ஸ்மேன். அந்த ஸ்டட்ட வந்து எனக்கு வந்து நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹீரோவா எனக்கு தெரியும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல அருமையான கிரிக்கெட் பிளேயரா மட்டும்தான் அவன் நான் விஷயம்ல என் மைண்ட்ல இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் ஒரு நாள் சிஎல்எஸ்க்கு இஎல்எஸ்க்கு போனேன், புக் ஸ்டாக்கு புக் ஸ்டாலுக்கு போன. அந்த இடத்துல சிடி ஸ்டட்டன் ஒரு புக் இருந்துச்சு, எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன சிடி ஸ்டட்டன் போட்டு இங்க புக் இருக்குது. இந்த சிடி ஸ்டட்டை பத்தி நம்ம கிரிக்கெட் ஸ்கோர்ல இது வரைக்கும் பார்த்துருக்கோம், இங்க சிடி ஸ்டட்டன் இங்க போட்டிருக்குது. உடனே அந்த புக்கை வாங்கிட்டேன், சிடி ஸ்டட்டன் போட்டு இங்க கிறிஸ்டியன் புக் ஸ்டால் இந்த புக் இருக்குது. எடுத்து கொண்டு வந்து படித்தேன். அந்த புக்கில் படிச்ச விஷயம், அந்த சிடி ஸ்டட்டை ஆண்டவர் இங்கிலாந்து டீம்ல டாப் லெவல் பேட்ஸ்மனா இருக்கும் போது, சக்சஸ்ஃபுல் அவனுடைய கேரியர் போயிட்டு இருக்கும் போது ஆண்டவர் ரட்சித்தார். ரட்சித்த உடனே தன்னுடைய கிரிக்கெட் கேரியர் பவர் பீக்ல இருக்கும் பொழுது தூக்கி எறிஞ்சார். கிரிக்கெட் கேரியர் தூக்கி எறிஞ்சார் உலகத்தில் டாப் லெவல் இருக்கும் போது ஆண்டவர் அவர் ரட்சித்த உடனே எனக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தார். இனி இந்த கிரிக்கெட் எனக்கு குப்பை, இதில் அவருக்கு ஏகப்பட்டது சம்பாத்தியம் வந்துருந்துச்சு, அந்த லாபமாயி நினைக்கிற கிரிக்கெட்டை தூக்கி எறிஞ்சார். அதில் கிடைக்கிற உலக புகழ் அவருக்கு இருந்துச்சு, தூக்கி எறிஞ்சார். ஆண்டவருக்காக தன்னை மிஷினரியாய் அர்ப்பணிச்சார். இங்கிலாந்து தேசத்தில் அர்ப்பணிச்சு இங்கிலாந்து தேசத்தில் இருந்து அவரை சவுத் ஆப்பிரிக்காக்கு மிஷினரி அனுப்பினாங்க. சவுத் ஆப்பிரிக்கால போய் ஒரு மகிமையான ஊழியத்தை செய்தார். அடுத்த பக்கத்தில் பாத்தீங்கன்னா அந்த சிடி ஸ்டட் ஒரு பெரிய பணக்காரன், பெரிய வசதியான குடும்பம், அவங்க அப்பா பெரிய ஒரு பிசினஸ்மேன். அப்படி இருக்கும் பொழுது கோடிக்கணக்கான சொத்து அவங்களுக்கு இருந்துச்சு சிடி ஸ்டட்டுக்கு. அப்பொழுது அவருடைய ஊழியத்துக்கு கர்த்தர் அவர் கர்த்தர் ரட்சித்தார், ஊழியத்துக்கு அழைச்சார். உடனே அவர் தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு கிளம்பும் பொழுது அவருடைய தகப்பனார் அவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று திருமணம் பண்ணாங்க. திருமணம் செய்யும் பொழுது அவருக்கு வந்த மனைவியும் ஒரு அருமையான அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனைவி கர்த்தரை கொடுத்தார். அவங்க அப்பா அவருக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்தார், பல லட்சக்கணக்கான பவுண்ட்ஸ். பவுண்ட் வேல்யூபிளான இது கரன்சி, லட்சக்கணக்கான பவுன்ஸ் அவருக்கு சொத்து வந்துச்சு, பிரிச்சு கொடுத்தாங்க. அப்பொழுது ஊழியத்துக்கு கிளம்பும் போது அந்த சொத்தை பிரிச்சு கொடுத்த உடனே அவர் பார்த்தாரு, அவர் அப்ப கல்யாணம் பேசப்பட்டிருக்குது, தனக்கு இருந்த அந்த பெரிய தொகையை பல லட்சக்கணக்கான பவுன்ஸ் ஊழியத்துக்கு எழுதி வச்சார். வெறும் 45,000 pounds மாத்திரம் மீதி வச்சார். ஏன்னா கல்யாணம் பண்ணி மனைவி வரும்போது கூட என்ன இருக்குதுன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது, அவளுக்கு கொடுக்கறதுக்காக என்று சொல்லி அந்த நாட்களிலே 100 வருஷத்துக்கு முன்னால 45,000 pounds. விஷயம் தெரிஞ்சவங்க யோசிச்சுங்க, 45,000 pounds அந்த நாட்கள்ல. அதை தன் மனைவிக்காக, வரப்போகிற மனைவிக்காக மீதி வச்சாரு, மீதி எல்லாத்தையும் குடித்து கொடுத்துட்டார். கல்யாணம் ஆச்சு, மனைவி வந்தா ஊழியத்துக்கு கிளம்பணும். மனைவி வந்த உடனே அவளுக்கு கிஃப்டா அந்த 45,000 pounds இருக்கிறதானே அந்த காரியத்தை அவளுக்கு கொடுத்த. அவ பார்த்து கேட்டா, எதுக்கு இது, என்ன இது கொடுக்குறீங்க? என்ன இல்ல, எங்க அப்பா சொத்து ஏராளமா எனக்கு கொடுத்தாரு, எல்லாத்தையும் நான் ஊழியத்துக்கு கொடுத்துட்டேன், எனக்கு வந்தது எனக்கு கொடுக்கணும் எல்லாம் கொடுத்தாச்சு, ஆனா உனக்கு நான் ஒண்ணுமே கொடுக்காம இருக்க கூடாதுன்னா இந்த 45,000 pounds நான் எடுத்து வச்சேன், இது உனக்கு. நேரம் அவ பார்த்தா, எனக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவர் கொடுத்த கணவர் குடும்பம் நீங்க இருக்குது, எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது, இதுக்கு பிறகு இது எதுக்கு எனக்கு அப்படின்னா, உங்களது நீங்க ஆண்டவர் உங்களுடைய சொத்து உங்களுடைய பங்கு நீங்க ஆண்டவர் கொடுக்கும் போது எனக்கு நீங்க கொடுத்தது இதை நான் மட்டும் வச்சுக்கோனா எனக்கு தேவையில்லை, இதை ஆண்டவருக்கு கொடுங்க முதல்ல, அப்புறம் எங்க கூட வாங்க நான் ஊடித்து போலாம். முதல் வார்த்தை அவதான் சொன்ன, இது முதல் ஆண்டவருக்கு கொடுங்க, அப்புறம் நம்ம ஊடித்து போலாம். அதையும் மிஷினரியை கொடுத்துட்டாங்க, டோட்டலா எல்லாத்தையும் கொடுத்து ஜீரோ வாக்கிட்டு சவுத் ஆப்பிரிக்காக்கு கிளம்பி போனாங்க. கடைசி வரைக்கும் வல்லமையாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து. இன்னைக்கு அவருடைய ஸ்கோர் போர்டில் இருக்கிற பேர் எனக்கு முக்கியம் இல்லை, அவரை ஆவிக்குரிய உலகத்தில் அவருடைய பெயர் இருக்குது, அதுதான் பெரிய விஷயம். ஆவிக்குரிய உலகத்தில் அவருடைய பெயர் சிட்டி ஸ்டட். காரணம் என்ன? தனக்கு லாபமா இருந்த புகழ், உலக புகழ், பெரிய பணம், வசதி எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணி குப்பையுமாய் விட்டு கர்த்தருக்காக மிஷினரியாய் புறப்பட்டு சென்று இன்றைக்கு வரைக்கும் நாம் பேசப்படுகிற ஒரு நிலைமையில அவர் இருந்து கொண்டார். தெய்வ பிள்ளைகள் கவனிக்கணும். அங்கதான் பவுலுடைய வாழ்க்கையில சொல்றேன், எல்லாத்தையும் லாபமா இருந்தது நஷ்டம் என்று நினைக்கும் போதுதான் அவர் மேல் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை வந்துச்சு. இன்னைக்கு சொல்றேன், நீங்க எதை நேசிக்கிறீங்க? உங்கள் பெயர், பணம், புகழ், வசதி, ஆதிக்கம், அதை குப்பன்னு நினைக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய அபிஷேகம் நம்ம மேல வராது. இந்த உலகத்தின் காரியத்தை நம்ம பெருசா நினைக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய அபிஷேகம் நமக்கு வராது. உலகத்தின் காரியத்தை அற்பமாய் நினைக்கும் போதுதான் ஆண்டவருடைய அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில வரும். அங்கதான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையை இறங்குவார். யார் முக்கியம்? ஆண்டவரா பணமா, ஆண்டவரா புகழா, அவருடைய அபிஷேகமா, உலகத்தின் மேன்மையா? செலக்ட் பண்ண பவுல் கரெக்டா செலக்ட் பண்ணார். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆகையினால இன்றைக்கும் இந்த கடைசி நாட்களில் உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிய வேண்டும், ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் நம்மையும் ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம்.